السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலின் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, துல்காதா மாதம் இன்றைய தினம் நமக்கு முதல் நாளாக வருகை தந்திருக்கிறது. துல்காதா என்று சொன்னாலே ஹஜ்ஜினுடைய நினைவுகளை நினைவுபடுத்தக்கூடிய மாதமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத். ஹஜ்ஜினுடைய மாதங்கள் அறியப்பட்ட மாதங்களாகும் என்று சில மாதங்களை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறான். அதில் ஹஜ்ஜினுடைய நாட்கள், துல்ஹஜ்ஜு மாதத்தினுடைய 5 நாட்களிலே ஹஜ்ஜினுடைய கடமை நிறைவேறிவிடும். பிறை 8 லிருந்து 13 க்குள்ளாக ஹஜ்ஜினுடைய எல்லா கிரியைகளும் எல்லா நடைமுறைகளும் முடிந்துவிடும். ஆனால் அந்த 5 நாட்களுக்காக வேண்டி உலகத்தினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதற்கான தயாரிப்புகளிலும் பயணத்திற்குரிய ஏற்பாடுகளிலும் பல மாதங்களை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே ஷவ்வால் மாதத்தில் இருந்தே ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கி விடுகிறது. துல்காதா, துல்ஹஜ்ஜி ஆகிய 3 மாதங்களும் ஹஜ்ஜினுடைய காலங்களாகும். ஹஜ்ஜி நிறைவேறுவதற்காக வேண்டி அங்கே காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அதற்குரிய முனைப்பில இந்த மாதங்களில் ஈடுபடுவார்கள். பொதுவாக இன்றைய நமது காலத்தில் பயணங்களும் அதற்குரிய ஏற்பாடுகளும் மிக சுருங்கி போய்விட்டன. ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் அந்த காலத்திலே வரக்கூடியவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஹஜ்ஜிக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுவிடும். ஆனால் ஹஜ்ஜி என்பது காபத்துல்லாவிலே ஹஜ்ஜிக்குரிய பைத்துல்லா என்று சொல்லுகிற அல்லாஹ்வுடைய அந்த வீட்டிலே சென்று நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று, வேறெங்கேயும் அதை செய்ய முடியாது. எனவே நடந்து செல்பவர்கள், வாகனங்களிலே செல்பவர்கள் பல மாதங்களுக்கு முன்னாலே இருந்து புறப்பட வேண்டியது இருக்கிறது. நடப்பவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்தே புறப்பட வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஹஜ் என்று சொல்வது ஒரு சாதாரண ஒன்றாக ஆகிவிட்டது. அதனுடைய தாத்பரியம் என்ன என்று நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ளவில்லை. அதில் எந்த அளவுக்கு அவனுடைய அகமியம் இருக்கிறது என்றும் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ சிலர் இருக்கிறது போய்விட்டு வருகிறார்கள், அதுதானே தவிர அதை அடங்கி இருக்கக்கூடிய அந்த அந்தரங்கமான அகமியங்கள் என்பது நமக்கு விளங்கவில்லை. ஷக்கீகுல் பல்கை ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிற போது ஒரு மனிதர் கால் ஊனமில் ஒன்று மூனமுற்றவர், 2 கால்களும் இல்லை, அவரால் நடக்க முடியாது, அப்படியே தவழ்ந்துதான் அப்படியே தன்னுடைய கரங்களை வைத்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். கொஞ்ச தூரம் பயணம் செய்கிறார், அங்கே இருந்து சில நேரம் ஓய்வெடுக்கிறார், இளைப்பாறுகிறார், கொண்டு வந்திருக்கிற உணவுப் பொருள்களில் இருந்து சாப்பிட்டுக் கொள்கிறார், திரும்ப பயணத்தை தொடர்கிறார். அவருக்கு பின்னாடியே பார்த்து கொண்டிருந்த சகிக்குல் பல்ஷி ராமத்துல்லாவிலே அவர்கள் அவரிடத்தில் விசாரிக்கிறார்கள், என்ன சகோதரர், எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன நோக்கமாக வருகிறீர்கள்? சொன்னால், நான் ஹஜ்ஜிக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆச்சரியமாகிவிட்டது. அவரால் அவருக்கு வாகனமும் கிடையாது, அவருக்கு காலும் கிடையாது நடந்து போவதற்கு. அவர் தத்தி தத்தி நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்? அப்ப அவர் சொன்னார், நான் வராவுன் நகர் என்ற இடத்தில் இருந்து வருகிறேன். வராவுன் நகரா, அது எங்கே கிடக்கிறது? அவ்வளவு தூரத்திலிருந்தா வருகிறீர்கள்? ஆமாம், அவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறேன். அப்ப நீங்கள் புறப்படுவதற்கு பல ஆண்டுகளாக இருக்குமே என்று சொன்னபோது அவர் சொன்னார், 10 ஆண்டுகளாக நான் இப்படித்தான் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் காபத்துல்லாவை அடையவில்லை. 10 ஆண்டுகளாகவா நீங்கள் நடந்து வந்து இப்படி வருகிறீர்கள்? ஆம், 10 ஆண்டுகளாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா, இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா? ஊனமுற்று இருக்கிற நிலையிலே இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டுமா? இவ்வளவு பலகீனமாக இருக்கிற நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களை வருத்திக் கொள்ள வேண்டுமா என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அன்பு என்னுடைய ஊனத்தையும் என்னுடைய பலகீனத்தையும் தடுத்து விட்டது. இங்கே வருகிற சிரமங்கள் எல்லாம் எனக்கு லேசாகிவிட்டது. நான் நடந்து வருவதை நீங்கள் சிரமமாக கருதுகிறீர்கள், ஆனால் நானோ என்னுடைய இறைவன் என்னை அப்படியே தூக்கி செல்வதாக நான் நினைக்கிறேன் என்பதாக சொன்னார். அவர் அதை புரிந்து கொண்டார். ஹஜ்ஜில் என்ன இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்ட காரணத்தினால் கால் இல்லாத நிலையிலேயும் அவர் 10 ஆண்டுகளாக நடந்தும் அவர் இன்னும் காபத்துல்லாவை அடையவில்லை என்று சொன்னால், அந்த அளவுக்கு ஒரு இஷ்கு என்கின்ற அந்த ஆசை, அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து விட வேண்டும் என அல்லாஹ் குர்ஆனிலே அப்படித்தான் சொல்கிறான், என் பைத்துல்லா என்னுடைய வீடு என்பதாக. இப்ப கையும் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தன்னுடைய வீடு என்று சொன்ன பிறகு அதை பற்றி சிறப்பித்து சொல்வதற்கு வேறு என்ன வார்த்தை இருக்கிறது? வேறு என்ன சொல்லி அதை விளங்க வைக்க முடியும்? அந்த வீடை தரிசிப்பதற்காக வேண்டி அந்த இஷ்கு என்கின்ற அந்த ஆசையோடு மனிதர்கள் புறப்பட்டு விட்டால் அவர்களை எந்த சிரமமும் எந்த பலகீனமும் அவர்களை தடுப்பதில்லை. ஒரு கூட்டத்தோடு ஒரு பெண்மணி வந்திருந்தார் ஹஜ்ஜி செய்வதற்காக. தன்னுடைய கூட்டார இடத்திலே பயண கூட்டத்திடத்திலே கேட்டுக்கொண்டே வந்தார், காபத்துல்லா வந்து விட்டதா, அல்லாஹ்வுடைய இல்லம் வந்து விட்டதா என்று கேட்டுக்கொண்டே வந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்திலே வரும், இன்னும் சில நாட்களிலே வரும் என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்திக் கொண்டே வந்தார்கள். காபத்துல்லாவை கண்ணால் காணுகிற அந்த நிலை வந்தவுடனேயே அங்கு இருப்பவர்கள் சொன்னார்கள், அம்மா, இதோ அல்லாஹ்வுடைய வீடு வந்து விட்டது, அவருடைய பைத்துல்லா என்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த கட்டிடம் வந்துவிட்டது என்று சொன்னவுடனே ஓடோடி போனார். போய் அந்த காபத்துல்லாவுடைய அந்த சுவற்றிலே தன்னுடைய கன்னத்தை வைத்து நீண்ட நேரம் அழுதார். அழுது அழுத நிலையிலே அவர் இறந்து விட்டார், மரணித்து விட்டார். அதுதான் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அன்பனுடைய அடையாளம். அல்லாஹ்வின் மீது ஒரு மனிதனுக்கு அன்பு ஏற்பட்டு விட்டால் அவன் எதை தன்னுடையது என்று சொல்கிறானோ அதன் மீது நீங்காத ஆசை உண்டாகிவிடும். நம்மளே பல பேருக்கு எல்லா வசதி இருந்தாலும் கூட அந்த எண்ணம் வருவதில்லையே. என்ன வயது ஏற்பட்டு விட்டது ஹஜ்ஜி செய்வதற்கு? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்ச நாள் கடக்கட்டும் என்றெல்லாம் காலம் தாழ்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளவு ஒரு பலகீனம் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய ஈமானில் எவ்வளவு பெரிய ஊனம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இஷ்க அந்த ஆசையை கொண்டு போய் நிறுத்தும். அங்கே நான் அடிக்கடி சொல்வதென்றால், வசதி இருக்கிறதோ இல்லையோ அல்லாஹ்வின் மீது ஒரு ஆசை உண்டாகிவிட்டால் அவரது இல்லத்தை காண வேண்டும் என்ற, உயிரோடு இருக்கிற போது காண வேண்டும் என்ற இஷ்கு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் அங்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார். இப்படித்தான் பல பேருடைய வாழ்க்கையில் நடைபெற்று இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். பொதுவாக சமுதாயம் என்ன விளங்கி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். புனியல் இஸ்லாம் வலா ஹம்சின், 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. அதிலே ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முதலாவது ஷஹாதத்து கலிமா. இரண்டாவது இகாமுஸ் ஸலாத், தொழுகை நிலைப்பாடாக தொழுது வருவது. மூன்றாவது ஈத்தாவுஸ் ஸகாத், ஸகாத்தை முறையாக செலுத்தி வருவது. அடுத்து சௌமரமலான், ரமலான் மாதத்திலே ஹஜ் நோன்பு வைப்பது, வல் ஹஜ் மனிஸ்தாரிலே சபீலா, யாருக்கு உடலாலும் பொருளாலும் கபத்துல்லாவை அடைகின்ற அந்த சக்தி இருக்கிறதோ அவர்கள் அங்கே சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்று சொல்லலாலும் சொல்கிறார்கள். இது ஐந்தாவதாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் காரணத்தினால் நிறைய பேர்கள் என்ன விளங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்நாளுடைய கடைசியிலே நிறைவேற்றப்படுகிற ஒரு அமல் என்பதாகத்தான் விளங்கி வைத்திருக்கிறார்கள். வயோதிகத்திலே நிறைவேற்றுகின்ற ஒரு அமல் என்பதாகத்தான் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல, அது வாலிபத்திலே நிறைவேற்றப்படுகின்ற ஒன்று. வயோதிகம் வந்துவிட்டால் நீங்கள் தொழ முடியும், நோன்பு வைக்க முடியும், சக்காத்து கொடுக்க முடியும், ஹஜ்ஜி செய்வது சரமோ. ஹஜ்ஜி செய்வது என்பது வெறும் தொழுகை நோன்பொய் போன்றது அல்ல, அதிலே நடப்பதையும் ஓடுபவையும் தவாபு செய்வது நடக்குகின்ற நிலை இருக்கிறது. சையை செய்வதற்கின்ற சபா மருவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டு ஓடுகிற நிலை இருக்கிறது. மினாவிலே கல்லறிவதற்காக வேண்டி பல மைல் தூரம் நடக்க வேண்டியது இருக்கிறது. இதுக்கெல்லாம் சக்தி வேண்டாமா? ஒவ்வொரு முறையும் நாம் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து தொழுகைக்காக வேண்டி காபூல் ஹரம் ஷரீஃபுக்கு போகிற போது மக்காவில் ஆகட்டும் மதீனாவில் ஆகட்டும் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டும். தனியாரிலே போயிருந்தால், அது ஹஜ் கமிட்டியிலே போயிருந்தால் இன்றைக்கு 10-15 கிலோமீட்டர் போக வேண்டும். பஸ் வசதி செய்து கொடுப்பார்கள், ஆனால் அந்த ஹஜ்ஜினுடைய நாட்களில் பஸ்ஸும் கூட கிடைக்காது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அது 10-15 கிலோமீட்டர் நடந்துதான் போக வேண்டும். வயோதிகத்திலே எப்படி சாத்தியமாகும்? வயோதிகத்திலே இப்படிப்பட்ட செயல்களை எப்படி நிறைவேற்ற முடியும்? உடலிலே ஆரோக்கியம் இருக்கிற போது, வலிமை இருக்கிற போதுதான், அந்த வயது இருக்கிற போதுதான் அவைகளை நாம் நிறைவேற்றி அந்த கடமையை முடிக்க முடியும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே அல்யௌம அக்மல்து லகும் அலைக்கும் அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரளீத்து லகும் இஸ்லாம் தீனா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே ஒரு சமுதாயத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சுப செய்தி அது, மிகப்பெரிய நற்செய்தி அது. எந்த சமூகத்தையும் பார்த்து சொல்லாத ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இன்றைக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கிவிட்டேன், உங்களது மார்க்கத்தை என்னுடைய நாமத்தை உங்களின் மீது பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வரவீத்தலக்கும் இஸ்லாமத்தீனா, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை தான் மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த சமூகத்தையும் பார்த்து சொல்லப்படாத வார்த்தை. இந்த வசனம் எங்கே இறங்கியது தெரியுமா? சாதாரணமாக மக்காவிலோ மதீனாவிலோ இறங்கிய வசனம் அல்ல, அரபாவுடைய தினத்திலே ஹஜ்ஜினுடைய காரியங்கள் நிறைவே செய்த போது இறக்கப்பட்ட வசனம் இந்த வசனம். ஒரு மனிதனுடைய தீன் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனை அல்லாஹ் முஸ்லீம் என்று அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பூரணமான ஞாபகத்தை அவனின் மீது இறங்க வேண்டும் என்று சொன்னால், அவன் ஹஜ்ஜினுடைய காரியத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். வசதி வந்த பின்னால், வசதி இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஹஜ்ஜி செய்வதற்குரிய வாய்ப்பு தனக்கு ஏற்பட்ட பின்னால் அவன் அதை நிறைவேற்றினால்தான் அவனது மார்க்க முழுமை பெறுகிறது, அவனது தீன் பரிபூர்ணம் அடைகிறது. அல்லாஹ் அவன் மீது பொருந்திக் கொள்ளுகிற அந்த பொருத்தம் என்பது உண்டாகிறது. இந்த வசனத்தை அல்லாஹ்வுக்கு வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் இறக்காமல், அந்த அரபாவுடைய தினத்திலே ஹஜ்ஜினுடைய காரியங்கள் நிறைவு செய்கிற அந்த நேரத்தில் இறக்கி தருகிறான் என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய ஒரு கருத்தை இங்கே நமக்கு சொல்லுவதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனதான் ஒரு யூதர் உமரல்லாவிடத்திலே கேட்டாராம், திருக்குறானிலே உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் இறங்கிய நாள் அந்த அந்த அது மாதிரியான ஒரு வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் அந்த நாளை திருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னாரா? திருநாளாக கொண்டாடி இருப்போம். உமர்லானு கேட்டார்கள், அது என்ன வசனம் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அந்த யூதர் சொன்னார், அல்யோம் அக்மல்துலக்கும் தீனக்கும் வரலைக்கும் நியாமதி வரலீத்துலக்கும் இஸ்லாம் தீனா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை அது, எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை. இந்த உலகிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி உலகத்துடைய பல மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் ஒரே விதமான ஆடையோடு ஒன்றிடத்திலே இறைவனுக்காக வேண்டியே ஒன்று சேர்ந்திருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான், எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். எனக்காக வேண்டிப்பார் மலக்கு மார்க்கத்திலே சொல்லுவானாம், பார்த்தீர்களா என்னுடைய அடியார்கள் எனக்காக வேண்டி எப்படி வந்திருக்கிறார்கள், எவ்வளவு தொலைதூரங்களில்
இருந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நான் சொன்னேன் ஒரே காரணத்திற்காக இத்தனை லட்சம் மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்களே என்று அல்லாஹால வழக்கு மாதத்திலே சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறான். அன்றைய தினத்திலே அந்த மகிழ்ச்சியான தருணத்திலே அல்லாஹ் இறக்கிய வசனம் தான் இந்த வசனம். இது உமர்லாக கேட்டபோது உமர்லாக சொன்னார்களாம், நாங்கள் ஏற்கனவே அந்த நாளை திருநாளாகத்தான் நாங்கள் போற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனம் எப்போது இறங்கியது என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அரபாவுடைய தினத்திலே எங்களுக்கு அந்த வசனம் இறங்கியது. ஒரு ஆஜிக்கு அந்த நாளை விட ஒரு சிறந்த நாள் கிடையாது அவர்கள் வாழ்நாளிலே. நாமெல்லாம் பிறந்த நாளை சந்தோஷமான நாளாக கருதுவோம், திருமண நாளை சந்தோஷமான நாளாக கருதுவோம். ஆனால் உண்மையிலே அச்சு செய்த ஒரு ஆஜிக்கு அவருடைய வாழ்நாளிலே ஒரு சந்தோஷமான நாள் இருக்குது என்று சொன்னால் அந்த அரபாவுடைய நாள் தான். விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு திருநாளை நமக்கு தந்திருக்கிறான் என்று சந்தோஷம் மகிழ்ச்சி பெற வேண்டும். அதை மிகப்பெரிய நியமத்தாக கருத வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அந்த நாள். அந்த நாளிலே இந்த வசனம் இறங்கியது. அதுவும் அந்த நாள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது. எனவே நாங்கள் ஒரு திருநாள் அல்ல, இரண்டு பெருநாட்களை அன்று அனுசரித்து வருகிறோம் என்று உமர்லாகம் பதில் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய அந்த தருணங்களும் அந்த வாய்ப்புகளும் அந்த ஹஜ்ஜில் தான் கிடைக்கப்பெறும். நீங்க வாழ்நாள் முழுக்க என்னதான் காரியங்களை நிறைவேற்றினாலும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காது. மாற்றம் கொள்ள வேண்டிய அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அரபாவுடைய நாளிலே ஷைத்தான் கடுமையாக அழுவானாம், புலம்புவானாம். இவன் வல்லாறு நம்புகிறார்கள், அவன் அப்படியே அந்த நாளிலே அப்படியே பலகீனப்பட்டவனாக நொடிந்து போனவனாக நேராக கூட நிற்க முடியாமல் வளைந்த நிலையிலே மிகவும் பார்ப்பதற்கு கேவலமான தோற்றத்திலே இருப்பானாம். அவரிடத்திலே விசாரிப்பார்கள், என்ன இப்படி இருக்கிறாய் என்பதாக. அவன் சொல்லுவான், வாழ்நாள் முழுக்க நான் பலவிதமான குற்றங்களை செய்யும்படி அவர்களுக்கு நான் ஏவினேன். இந்த வாகனங்களிலே அவர்கள் இந்த தினத்திலே கால்நடையாகவும் வாகனத்தும் தினத்திற்கு அரபாவுடைய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதே நிலையிலே பாவமான காரியங்களுக்கு அந்த வாகனங்களை பயன்படுத்தி போயிருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுபோல இந்த தினத்தில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுகிறார்கள். வாழ்நாள் முழுக்க நான் அவர்களை கெடுத்து கெடுத்து அவர்கள் பாவத்தை நான் பெரும் மலைகளாக குவித்து வைத்திருந்தேன், அது அத்தனையுமே இன்று ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதே, நான் செய்த காரியத்திற்கு என்ன பயன், இதை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன் என்று சொல்வானா. அல்லாஹ்வுத்தால அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறான். ஒரு மனிதனுக்கு அவன் பாவம் மன்னிக்கப்படுகிற விஷயம் தாங்க மிகப்பெரிய விஷயம். நன்மையான அமல்களை சேர்த்திருப்பது ஒன்று இருக்கட்டும், ஆனால் அவன் வாழ்நாளிலே செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை விட சிறந்தது ஒன்று அவனுக்கு கிடையாது. என்று சொன்னால் மன்னிப்பை பெற்று விட்டால் அதற்கு பிறகு அவன் சோனத்தை தவிர வேறு வழி கிடையாது. அவனுக்கு மன்னிப்பை பெறுகின்ற வாய்ப்பு அதிகம் அதிகம் ஹஜ்ஜில் தான் இருக்கிறது. அமர்நாசர் இல்லாதவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள், அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அந்த காலத்தில் உள்ள சில தோழர்கள் அதை சந்திப்பதற்காக வேண்டி போய் பலவிதமான விஷயங்களை பேசிக் கொள்கிறார்கள். அமர்நாசர் இல்லாதவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் இஸ்லாத்திற்கு வருகிற போது அவர் முதல்ல இஸ்லாத்திற்கு பெரிய விரோதியாக இருந்தவர், அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தின் மீது நேர்வழியை காட்டினான், நான் இஸ்லாம் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சன்னிதானத்திற்கு போனேன். அவர் உட்கார்ந்திருந்தார்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு ஷஹாதத்து கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், நான் முஸ்லீம் ஆக வேண்டும் என்று சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரங்களை நீட்டி அமர்நாசர் அவர்களுடைய கரத்தை நீட்டுங்கள், என்னுடைய கரத்தை நீட்டி என்னிடத்தில் பையத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை கரம் நீட்ட சொல்லி சொன்னார்கள். நான் இரு கரங்களையும் நீட்டினேன், ரசூலுல்லாஹ்வும் எனக்கு பக்கத்தில் அவருடைய கரங்களை கொண்டு வந்தார்கள், நான் இந்த கரங்களை இழுத்துக் கொண்டேன். பெருமானார் சல்லாசனத்திலே கை கொடுக்காமல் இழுத்துக் கொண்டேன். சரதாரசன் கேட்டார்கள், என்ன உங்களுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது, ஏன் கையை இழுத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களிடத்தில் ஒரு நிபந்தனை விதிக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். உங்களிடத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த நிபந்தனையை மட்டும் எனக்கு நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தால் போதும், வாக்குறுதி கொடுத்தால் போதும். அவர் அதுவரைக்கும் இஸ்லாமாகவில்லை, இஸ்லாத்தை அப்போதுதான் புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு கருத்து ஏற்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அவர் சொன்னார், ரசூலுல்லா இடத்தில், யா ரசூலுல்லா, கடந்த காலங்களிலே நான் முஷ்ரிக்காக இருந்த போது என்னென்ன பாவங்களை செய்தேனோ அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் மட்டும்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபன்னாஸ் இப்னு அவர்களை பார்த்து, உங்களுக்கு தெரியாதா, ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டாலே அவர் கடந்த காலங்களிலே செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு வருகின்றன என்பது உங்களுக்கு தெரியாதா? ஒரு மனிதர் ஹிஜ்ரத்து புறப்பட்டு வந்து விட்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி, தன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, தான் இருப்பிடத்தை விட்டு விட்டு வேறு இடத்திலே இஸ்லாமியனாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஹிஜ்ரத்து புறப்பட்டு வந்து விட்டால் அவர் கடந்த காலங்களிலே செய்த பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பது உங்களுக்கு தெரியாதா? மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு மனிதர் ஹஜ் செய்து விட்டால் அந்த ஹஜ்ஜை இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடிய நிலையிலே மன தூய்மையோடு நிறைவேற்றி விட்டால் அவர் அன்று வரையிலும் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். ஒரு மனிதனுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது என சொன்னால் இந்த மூன்று காரியங்களால் தான். அதுல ஒன்று ஹஜ்ஜி. சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதர் மபரூரான ஹஜ்ஜால் அவருடைய ஹஜ் நிறைவேற்றப்படுமானால் அவர் திரும்பி வருகிற போது பெற்றெடுத்த குழந்தையை போன்று அவர் மாறிவிடுகிறார். பாவங்களை விட்டு அவ்வளவு பரிசுத்தமாக மாறிவிடுகிறார். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மன் ஹஜ்ஜ லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறார், வலம் யர்ஃபுது வலம் யஃப்ஸுக்கு, இந்த ஹஜ்ஜில எந்த கெட்ட வார்த்தைகளையும் பேசவில்லை, எந்த தீய செயல்களிலும் அவர் ஈடுபடவில்லை, அந்த அளவுக்கு நல்ல ஹஜ்ஜாக அவர் ஹஜ்ஜி செய்தார். ரஜா கயோமி வலதுபு, அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிற போது பெற்றெடுத்த குழந்தை எப்படி பாவமே இல்லாத பரிசுத்தமாக பிறக்கிறதோ அதுபோல பெற்றெடுத்த குழந்தையை போன்று மாறிவிடுகிறார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வாய்ப்புகள் அதில் தான் இருக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய பாவ அழுக்குகள் அத்தனையுமே நீக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படுகின்றன. இந்த உலகத்திலே அதைவிட வேறு ஒரு மனிதருக்கு என்ன பாக்கியம் வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வீட்டுக்கு வருவதற்கு முன்னதாகவே அவரை சென்று சந்தித்து அவரை முசாபா செய்து அவரிடத்திலே எனக்காக வேண்டி துவா செய்யும்படி கேளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். ஏன்னா அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகிவிடும். எனவே அவர் வீட்டுக்கு வருவதற்கு முன்னதாக ஒரு இடத்துல சென்று துவா செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நிறைய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அங்கேதான் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நபி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உம்ராவுக்காக வேண்டி சொல்லுகிற போது அவரிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள், துவா செய்கிற போது என்னையும் அந்த துவாவிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா துவா கபூலாகக்கூடிய இடங்களுக்கு போகிறீர்கள், துவா கபூலாகின்ற நிலையிலே போகிறீர்கள், எனவே எனக்காக வேண்டியும் அந்த துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த மனிதரை கண்ணியப்படுத்துகிறான், சிறப்புப்படுத்துகிறான் என்பதையெல்லாம் நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் நம்முடைய சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மினாவிலே அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது, அந்த பள்ளிவாசலை உட்கார்ந்திருந்தார்கள். மினாவிலே கல்லெறிந்து விட்ட பின்னால் குர்பானை கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு முடி இறக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்குமே ஒரு நன்மை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இரண்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி இடத்திலே வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன, அதை நீங்க விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது சந்தேகங்களை நீங்களாக கேட்கிறீர்களா, அல்லது நீங்கள் விரும்பினால் நீங்க என்ன சந்தேகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று நானே சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், தாங்களே சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜி சம்பந்தமான விளக்கங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள், ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்டு ஊரிலே இருந்து புறப்பட்டு இதுவரையிலும் வந்தால் அதுக்கு என்ன நன்மை, தவா முடித்த பிறகு இரண்டு ரக்காத் தொழ வேண்டும் மக்காம் இப்ராஹிமிலே, அந்த தொழுகைக்கு என்ன நன்மை, அதற்கு பிறகு முடி இறக்க வேண்டும் அந்த முடிக்கு என்ன நன்மை, அரபாவிலே தங்குகிற போது அந்த தங்குவதற்கு என்ன நன்மை, என்ன நன்மை என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம் என்று வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் வீட்டிலே இருந்து புறப்பட்டு ஹஜ்ஜை நாடியவராக புறப்பட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருவாரானால் அவரது வாகனம் எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைக்கிறதோ அத்தனை எட்டுக்களுக்கும் நன்மை உண்டு என்று சொன்னார்கள். ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உண்டு. அவர் காபத்துல்லாவில் வந்து சவாபு செய்து விட்ட பின்னால் இரண்டு ரக்காத்து தொழுகிறாரே, அந்த தொழுகைக்கு ஒரு அரபு அடிமையை உரிமை விட்ட நன்மை உண்டு. அதை முடித்து அவர் சவி செய்கிற போது சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுகிற போது அந்த தொங்கோட்டம் ஓடுகின்ற அந்த செயலுக்கு கிட்டத்தட்ட 70 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை உண்டு. அதுக்கு பிறகு அவர் அரபாவிலே தங்குகிற போது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. மினாவிலே கல்லெறிகிற ஒவ்வொரு கல்லிலேயும் எரிகிற 7 கற்கள் எரிய வேண்டும், 3 நாட்கள் எரிய வேண்டும். அந்த ஒவ்வொரு கல்லிலும் அவரை அழிக்குகின்ற பெரும்பெரும் பாவங்கள் அந்த கல்லாலேயே ஒழிக்கப்பட்டு போய்விடுகின்றன. மனிதனை அழிக்குகின்ற பாவங்கள் என்று இருக்கிறது. பாவம் செய்துட்டே இருந்தா எல்லாமே விட்டுறாது. சில பாவங்கள் அந்த மனிதனை அழித்து விடும். எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், அப்படி அவனை அழித்து நிர்மூலமாக ஆக்குகிற பாவங்கள் அவனை விட்டும் அழிக்கப்பட்டு போய் வருகின்றன. அதற்கு பிறகு அவன் முடி அரைக்குகிற போது அந்த முடியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் எவ்வளவு முடி கலையப்படுகிறது, அது ஒவ்வொரு முடிக்கும் அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று சொல்லிவிட்டு செல்லலாம் சொன்னார்கள். இறுதியாக தவாஃபில் விதா என்ற கடைசி தவாஃப் செய்ய வேண்டும். அந்த தவாஃப் செய்கிற போது அவன் பாவ அழுக்குகள் எல்லாம் விட்டு முழுமையாக நீங்கி பரிசுத்தமான ஒரு அடியானாக அவன் அங்கே போய் தவாஃப் செய்கிறான். அப்படி தவாஃப் செய்கிற போது அவனை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், அப்படி தோளிலே கையை வைத்து சொல்கிறார்கள், இன்றிலிருந்து நீ புதிய மனிதன், இன்றிலிருந்து எல்லா பாவங்களும் தீர்க்கப்பட்ட ஒரு புதிய மனிதன், இப்போது நீ என்ன நல்ல காரியங்களை செய்கிறாயோ அதிலிருந்து ஆரம்பி என்று அவனை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லலாம் சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தருகிற ஒரு அமல் இந்த ஹஜ்ஜுடைய அமல் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனையும் ஹஜ்ஜுக்கு போகலையான்னு கேட்டா பிள்ளை இருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு போய்க்கலாம், 2 வயசு குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது, ஒரு பேரம்பேத்திய பார்த்துட்டு போய்க்கலாமே, பேரம்பேத்தியம் வந்தாச்சு அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும் அதுக்கப்புறம் போய்க்கலாமே. இப்படித்தான் நாம் தள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடைசியில சில இடங்களில பார்க்க முடிகிறது பலகீனப்பட்டு போய் வயது முதிர்ந்தவர்கள் 70 வயது 75 வயசுக்கு வரை அவருடைய பசங்க தள்ளி விட்டுறாங்க, போங்க அஜிக்கு அவர் போங்க, ஒரு 1.5 மாசம் 2 மாசம் வீடாவது நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுறாங்க. வந்து எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் தெரியுமா, அவர்களால் நடக்க முடியவில்லை, கொஞ்ச நேரம் நிக்க முடியவில்லை, அவ்வளவு பாக்கியமாக இருக்கிற அந்த ஹரம் ஷரீஃபில் போய் தொழ முடியவில்லை, ரூமிலே தொழுது கொடுக்கிறார்கள். எவ்வளவு இது 1 லட்சம் நன்மை பெற்று தருகிற இடம் அந்த இடம், அங்க போய் தொழுக முடியல, மிகப்பெரிய அவஸ்தை, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, அங்கு இருக்கிற உணவுகள் அவருக்கு செரிமானமாக இல்லை, பலவிதமான துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் அவர் ஆளாகிறார். கடைசி காலத்தில் போய் செய்கிற போது இப்படித்தான் நடக்கும். அதனால எதுவாக இருந்தாலும் இந்த கடமையை முற்படுத்தி விட வேண்டும். குமர்கள் இருந்தால் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது என்கிறது எந்த சட்டமும் கிடையாது, அவர்களுக்கு வயது வந்து விட்டது, திருமணத்திற்குரிய தகுதி வந்து விட்டது, மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்கிறார் என்ற நிலையில்தான் அவர்கள் முடித்து விட்டு போக வேண்டுமே தவிர இன்னும் வயசுக்கே வரல, இன்னும் திருமணம் முடிக்கிறதுக்கு படிப்பு முடியணும்னு எதிர்பார்க்கணும், 5-6 வருஷங்கள் கடக்கிறது, அப்படி இருக்கிறப்ப அதை ஒரு காரணமாக சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யகூலுல்லாஹ் அஸ்ஸவஜல் இன் அத்தன் சஹம்துலஹு ஜிஸ்மஹு, அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நல்லா இருக்கார், திடகாத்திரமா இருக்கார், வாழ்வாதாரத்திலே நல்ல விசாலமான நிலையும் கொடுத்திருக்கிறான், கஷ்டம் எல்லாம் இல்ல, நல்ல வியாபாரம், நல்ல தொழில், வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறார், உடல் நல்ல வலிமையோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு மனிதர் எம்லியாலே ஹம்சத் ஆவாமின் 5 வருடங்கள் காலம் தாழ்த்துகிறார். இந்த அளவுக்கு வசதி இருக்கிற ஒரு மனிதர் 5 வருடங்கள் ஹஜ்ஜி செய்யாமல் காலம் தாழ்த்துகிறார் என்று சொன்னால் லா யஃபுத்து இலையல் மஹரூம், அல்லாஹ் அவரை பார்ப்பதற்கே இருக்கிறான், அந்த மாதிரி மனிதர் பார்ப்பதற்கே வெறுப்படைகிறான், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அவன் மீது கோபம்
என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் நாம் இப்படி காலம் தாழ்த்துகிற போது அல்லாஹ்வுடைய வெறுப்பும் அல்லாஹ்வுடைய கோபம் எவ்வளவு நம்ம இன்னும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் அவைகளுக்குரிய பாதுகாப்பை உடனடியாக ஏற்பாடு செய்து கொண்டு அந்த தகுதி வந்துவிட்டது என்று நாம் உணர்கிறோம் என்று சொன்னால் அந்த கடமையை காலம் தாழ்த்தக்கூடாது, அதை விரைவாக செய்துவிட வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். ஹஜ்ஜுக்குரிய ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன, அதெல்லாம் அந்த பக்கம் கடக்கட்டும். முதல்ல இங்க வந்து அதை தாமதப்படுத்தக்கூடாது, அதற்குரிய தகுதியும் வாய்ப்பும் இருக்கிறவர்கள் அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்பதை மட்டும் நான் இங்கே வழங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக. ஆரோக்கியத்தோடு இருக்கிற போது நிறைவேற்றுகிற தன் பாக்கியத்தையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்கிற அந்த நல்ல நசீபியும் அல்லாஹ் நமக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வழங்கிடுவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சின்னத்துறது.